செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முத்தமிழ் சங்கத்தின் சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து. அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும். இதையே கலைஞர் எப்படி சொல்றாருன்னா, பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது. அதே அதிகாரத்திலிருந்து மற்றொரு குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவரைதா பழி. ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர், ஒழுக்கத்திலிருந்து தவறுவதால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர். இதையே கலைஞர் நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும், இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும் என்று சொல்கின்றார். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல் தங்கப்பதக்கம். நம்மள எத்தனை பேர் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்திருப்போம். ஒரு போலீஸ் அப்படின்னு உடனே நம்ம மனசுக்கு ஞாபகம் வர்ற முதல் படம் தங்கப்பதக்கம் தான். அப்புறம்தான் வால்டர் வெற்றிவேலா இருக்கட்டும், சத்ரியனா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கப்புறம்தான். தங்கப்பதக்கம்னொடனே சிவாஜியினுடைய மிடுக்கான காக்கி உடுப்பு தான் நம்ம மனசுல ஞாபகத்துக்கு வரும். இப்ப நான் சொல்ல போற பாடல் தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு. ஒரு அழகான வாணிஜெயராமுடைய அற்புதமான குரல்ல வந்த இந்த பாடல் அந்த கடுமையான இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு மென்மையான மனைவிக்கும் இடையிலான அந்த குழந்தைய வச்சு அற்புதமான வரிகள்ல கவிஞர் கண்ணதாசன் எழுதப்பட்ட பாடல் இது. இந்த பாடல் அமைந்த ராகம் வந்து வாலாஜி ராகம். இந்த ராகத்துல பொதுவா நிறைய பாடல்கள் ஒன்றும் வரல, வந்ததில்ல. இந்த பாடல் வித்தியாசமான ராகத்தில் அந்த ஆரம்ப வரிகள் ஆரம்ப இசையிலேயே நமக்கு அதனுடைய ராகத்தினுடைய வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா இதுல வர்ற ரைம்ஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இதை வந்து சிவாஜி வாயசைக்கிறத இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த வாயசைப்புக்கு குரல் கொடுத்தவர் சாய்பாபான்ற ஒரு பாடகர். நம்ம சாதாரணமா குழந்தைங்களை கொஞ்சும் போது தங்க மகன் தங்க மகள் அப்படின்னு கொஞ்சுவோம் இல்லையா, அதை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவ்வளோ அழகா இந்த பாடல்ல வச்சிருப்பாப்பா. தங்க மகனை பெற்றவள் என்று உலகம் சொல்லி மகிழும் அருமையான பாடல் இது. இந்த படத்தை தயாரித்தவர் மகேந்திரன் என்பவர், அதை இயக்கியவர் பி மாதவன். சிவாஜியும் கே ஆர் விஜயாவும் நடித்த அற்புதமான தங்கப்பதக்கம் படத்திலிருந்து தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு வாணியம்மாவின் அழகான குரல்ல கேட்டு ரசிக்கலாமா?
wonder what you are up about a verse of mine, like a diamond in the sky.
தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்தமிழ் சங்க வானொலி நிகழ்ச்சியின் கதை நேரம். கதையின் தலைப்பு ஜாலியாக கஷ்டப்படுங்கள். நண்பரின் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் மகன் பிகாம் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர். மேலே என்ன படிக்கப் போகிறாய், சிஏ படிக்கும் எண்ணம் உண்டா என்றேன். இல்லை என்றே என்ற ஒற்றை வரி பதிலை உதிர்த்துவிட்டு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து டிவி சேனலில் விளையாட்டை துவங்கிவிட்டார். நான் விடுவதாக இல்லை. ஏன், சிஏ படிக்கலாமே, என்ன கஷ்டம் என்றேன். சிஏ பாஸ் பண்ணணும்னா நிறைய நேரம் படிக்கணுமாம், 18 மணி நேரம் படிக்கணும்னு ஒரு ஆடிட்டர் சொன்னாரு. நான் ஆடிட்டேன். 18 மணி நேரம் யார் படிக்கிறது, போருப்பா, ரொம்ப கஷ்டம் என்றார் அந்த மாணவர். படிக்கும் வயதில் படிப்பதற்கு கஷ்டப்படுகிறவர்கள் பிற்காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் என்பதனை அவனுக்கு புரிய வைக்க நான் மிகவும் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஆசை ஆசையாய் தன் மகளை வளர்த்த அம்மா ஒருத்திக்கு திடீர் என்று பிபி, சுகர், எல்லா கஷ்டமும் வந்துவிட்டது. காரணம் என்ன தெரியுமா, ரொம்ப சின்னது. மகளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அன்னையின் ஆசை. மகளோ சிரமப்பட்டு யார் படிப்பது என்கிற ஒரே காரணத்திற்காக மறுத்துவிட்டாள். தாயின் கனவு அருந்தது, பிபி பிறந்தது. படிக்க வேண்டிய காலத்தில் படிப்பதற்கு கஷ்டப்பட்டால் எதிர்காலம் என்னாகும், யோசிக்க வேண்டாமா? ஈரோட்டில் சிகேகே அறக்கட்டளை என்கிற தரமான இலக்கிய அமைப்பு நடத்திய விழாவில் நண்பர் லேனா தமிழ்வாணன் ஒரு நல்ல கருத்தை சொன்னார். காசு கொடுத்து அவர் வாங்கிய புத்தகத்தில் ஒரு வரிக்கு அந்த புத்தகத்தின் விலை முழுவதும் கொடுக்கலாம் என்றார். அது என்ன வரி, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள் என்கிற வரிதான். பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க இளமையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் என்ன? அது மட்டுமல்ல, இனம் புரியாத எதிர்பாராத கஷ்டங்கள் வராமல் இருக்க திட்டமிட்ட கஷ்டங்கள் படலாமே. காலை 4 மணிக்கு எழுவது கஷ்டம், ஆனால் பிற்காலத்தில் படுக்க இடமில்லாமல், குடியிருக்க வீடு இல்லாமல், ஏன் படுக்க பாயில்லாமல் கஷ்டப்படாமல் இருக்க படுக்கை விட்டு 4 மணிக்கு எழலாமே. உடலில் முதுகு வலி, மூட்டு வலி என்று திணறாமல் இருக்க உடற்பயிற்சி என்ற ஒழுங்கான கஷ்டம் படலாமே.
பட்டினி அல்லது கடை உணவு என்கிற பெருங்கஷ்டம் படாமல் இருக்க சமையல் என்கிற கஷ்டம் படலாமே. ஒழுங்கற்ற எதிர்பாராத கஷ்டங்களை தவிர்க்க திட்டமிட்ட கஷ்டங்கள் படுவது அவசியம். எனவே கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள் என்கிற வாக்கியம் ஒரு வாழ்க்கை சூத்திரம். பிள்ளை பேர் கூட ஒரு கஷ்டம்தான். தாய் அதை படாமல் இருந்திருந்தால் நாம் வந்திருக்கவே முடியாது. ஆனால் இளைய தலைமுறை ஜாலியாக இருக்கவே விரும்புகிறது, கஷ்டமே இருக்கக்கூடாது என்று கனவு காணுகிறது. ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன வயதில் கஷ்டப்பட்டார், ஜனாதிபதியாக உயர்ந்து நின்றார். வயலில் கஷ்டப்பட்ட உழவன் தயாராக இல்லை என்றால் நமக்கெல்லாம் சோறு கிடைக்குமா? நீ சேற்றில் கால் வைப்பதால் தான் நாங்கள் சோற்றில் கை வைக்கிறோம் என்று உழவனுக்கு ஒரு புது கவிஞன் நன்றி கூறுகிறான். உழவு என்று சொல்லே உழைத்தல் என்கிற சிரமத்தை புலப்படுத்தும் சொல்தான். பள்ளிக்கு நடக்க, புத்தகம் திறக்க, பாடம் படிக்க, துணிமணிகளை அடுக்க, அம்மா அப்பாவுக்கு உதவியாக உழைக்க இளம் பிள்ளைகள் மறுத்தளிக்கிறார்கள். இது சோம்பல், மனநோய், நாளைய பெருந்துயருக்கான வித்து. சோக சங்கீதத்தின் பல்லவி வெற்றியாளனை விளக்கிய தமிழ்மறை மெய்வருத்தம் பாரார் கண் துஞ்சார் என்று உழைப்பை தான் உயர்த்தி உயர்த்தி பேசியது. இன்று கொஞ்சமாக கஷ்டப்படாதவர்கள் நாளை நிறையவே கஷ்டப்படப் போகிறார்கள் என்று என்பது எச்சரிக்கை. சின்ன பட்டாம்பூச்சி ஒன்று கூட்டில் இருந்து வெளியேறும் போது அவஸ்தையுடன் தான் பயணத்தை ஆரம்பிக்கிறது. இதை மாணவருக்கு உணர்த்த ஆசிரியர் ஒரு வழி செய்தார். கூட்டில் இருந்து அது வெளியேறும் துயரத்தை பார்க்கட்டும் என்று மாணவர் மத்தியில் விட்டுவிட்டு வெளியே போனார். அது கூட்டில் இருந்து வரும் வேதனையை கண்ட ஒரு மாணவன் அதற்கு உதவி செய்வதாக நினைத்துக் கொண்டு அது வெளியேறும் ஓட்டையை பெரிதுபடுத்தினான். அது சுலபமாக வரட்டும் என்று உதவி செய்தான். அது சுலபமாக வெளியே வந்துவிட்டது. மாணவன் மகிழ்ந்தான். ஆனால் பட்டாம்பூச்சி மகிழவில்லை. வெளியில் வந்ததும் அதனால் பறக்க முடியவில்லை. ஏன்? அதன் இறகுகளை அசைக்க கூட முடியவில்லை. செய்தியறிந்த ஆசிரியர் காரணம் கண்டுபிடித்தார். கூட்டிலிருந்து சிறிய துளை வழி வெளியேற சிரமப்படும் போதுதான் அது தன் சிறகுகளை அசைத்து அசைத்து பழகுகின்றது. அதற்கு வாய்ப்பே இல்லாததால் சிறகுகளை அசைக்க அதற்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அப்போது அதன் உடலிலிருந்து ஒரு திரவம் சுரக்கிறது. அதுவே அதன் பாதுகாப்பு கவசம். இது இன்றி வண்ணத்து பூச்சி வாழ இயலாது. சிரமங்கள் தான் நம்மை பலப்படுத்துகின்றன, கஷ்டங்கள் தான் நம்மை வலுப்படுத்துகின்றன, துயரங்கள் தான் நம்மை உருவாக்குகின்றன. எதிர்பாராத சிரமங்களை தவிர்க்க எதிர்பார்த்த சிரமங்களை ஏற்றுக்கொள்ளுவோம், வெற்றி நிச்சயம் என்கிறார் கதையின் ஆசிரியர் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள். நன்றி.
நினைவாலே சிலை செய்
சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆசிரியர்களின் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க அகிலன். அகிலன் அப்படின்னு சொன்ன உடனே எழுத்தாளருடைய கதைகள்ல முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருது சித்திரப்பாவை. நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் யதார்த்தத்தையும் லட்சியவாதத்தையும் இணைத்து நாவல் படைத்த மாபெரும் கலைஞன் அகிலன். 22 பிறந்து தனது எழுத்துக்களால் உலக தமிழர்களை கட்டி போட்ட அகிலன் 88 ஜனவரியில் மறைந்தார். பள்ளி பருவத்திலேயே எழுத்து பயணத்தை தொடங்கியவர். பள்ளி இதழுக்காக இவர் எழுதிய அவன் ஏழை என்ற கதையின் நடை முதிர்ந்த எழுத்தாளரின் நடை போல இருந்ததால் இவரது ஆசிரியர் முதலில் நம்ப மறுத்தார். பின்னர் அகிலனின் திறமையை உணர்ந்து பாராட்டிய அந்த தருணமே மாபெரும் இலக்கியவாதியின் உதயத்திற்கு விதையாக அமைந்தது. வரலாறும் சமூகமும் அகிலனின் இரு கண்கள். அவருடைய சமூக நாவல்களில் யதார்த்த நிலையை தோலுறுத்தி காட்டினார். அதே சமயம் வரலாற்று நாவல்களில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றினார். வேங்கையின் மைந்தன். சோழர்கால வரலாற்றை மையமாக கொண்ட இந்த நாவல் இவருக்கு சாகித்ய அகாடமி விருதினை 1963 பெற்றுத்தந்தது. சித்திரப்பாவை. நவீன சமூக சிக்கல்களை பேசிய இந்த நாவல் இந்திய இலக்கிய உலகின் உயரிய விருதான ஞானபீட விருதினை தமிழுக்கு முதன் முதலில் பெற்றுத்தந்து சரித்திரம் படைத்தது. அகிலனின் எழுத்துக்களில் இருந்த காட்சித்தன்மை அவரை திரையுலகிற்கும் நெருக்கமாக்கியது. பாவை விளக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் அதே பெயரில் படமானது. கயல்வெளி. இது புரட்சி தலைவர் MGR நடிப்பில் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரில் திரைக்கு வந்தது. பல்முகத்திறமை. ரயில்வே துறையில் பணியாற்றிய போது ஏற்பட்ட அனுபவங்கள், சுதந்திர போராட்ட ஈடுபாடு என இவரது வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் எழுத்திற்கு உரமாகின. சிறுகதை நாவல் தாண்டி கண்ணன் வந்தான் போன்ற இவரது சிறார் இலக்கிய படைப்புகள் இன்றும் புகழ் பெற்றவை. இவரது படைப்புகள் ரஷ்யன், செக், போலிஷ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றது தமிழருக்கு பெருமை. எழுத்து என்பது சமூக மாற்றத்திற்கான கருவி என வாழ்ந்து காட்டிய அகிலன் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய பாவை விளக்கு இன்றும் வாசகர் நெஞ்சங்களில் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றன.
பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்டே, அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்டேன், வெண்ணிலவின் அழகையெல்லாம் அவள் முகத்தில் கண்டேன், விழிவீக்கின் மின்னலினால் நிலை மாறி நின்றேன், வேல் விழிவீக்கின் மின்னலினால் நிலை மாறி நின்றேன், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணகையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். அன்னங்கூட அவளிடத்தில் வந்து நடை பயணம், ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும், அன்னங்கூட அவ அவளிடத்தில் வந்து நடை பயிலும். ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும். இன்னிசையை பாடம் கேட்க எண்ணி வரும் புயிலும். பாடம் கேட்க எண்ணி வரும் குயிலும். இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும். இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணத்தையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணியரின் திலகம். கமலம் என் கமலம் செங்கமலம், கமலம் என் கமலம் செங்கமலம்.
படிக்கும்போது மனசும் மூளையும் ஒரே சமயத்துல ஒரே நேர்கோட்டுல வேலை செய்யும். அதனாலதான் இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு மறதி நோய் என்ற டிமென்ஷியா வராதுன்றது ஆய்வு சொல்லுது. இப்படி புத்தகத்தை படிக்கணும்னு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை சில பேர் பண்ணிட்டே இருப்பாங்க வாழ்க்கை பூரா. அதுல அந்த மாதிரியான ஒரு பெண்மணியை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அவங்களுடைய பேரு ராதாமணி. கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க. 60 வயசுக்கு மேல இவங்களுக்கு. வயநாட்டை சேர்ந்தவங்க. அங்குள்ள கிராமத்து பொது நூலகத்துல வேலை பாக்குறாங்க. கொஞ்சம் காட்டுப்பகுதியில மலை பிரதேசத்தின் அருகே அமைந்துள்ள கிராமம் அது. அந்த நூலகத்துல 100 மேற்பட்டவர்கள் உறுப்பினரா இருக்காங்க. பெரும்பாலும் பெண்கள். ஆனா பேரளவுக்கு தான் உறுப்பினர்களா இருக்காங்களே தவிர புத்தகங்களை படிக்கிறதுக்கு அந்த நூலகத்துக்கு யாரும் வர்றதே இல்ல. காரணம் பணி நெருக்கடிகள் தான், பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள். அப்பதான் அந்த நூலகத்தில் பணி செய்து வந்த ராதாமணிக்கு அந்த வித்தியாசமான யோசனை தோணுச்சு. நடமாடும் நூலகம். ஆம், தானே ஒரு நடமாடும் நூலகமாக மாற முடிவு செய்தார். அடுத்த நாளே ராதாமணி தான் பணி செய்த நூலகத்திலிருந்து தேடி தேடி ஒரு சில புத்தகங்களை தேர்வு செஞ்சாங்க. கையில ஒரு கட்ட பைய, அதுல கட்டுக்கட்டாய் விதவிதமான புத்தகங்கள். பொதுமக்களின் வீடுகளை தேடி தினந்தோறும் 4 கிலோமீட்டர் தூரம் ஆள் நடமாட்டம் கூட இல்லாத காட்டு வழியில் நடந்தே செல்ல ஆரம்பித்தார். அந்த ஊரில் உள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்கள் விரும்பிய புத்தகங்களை வீடு தேடி சென்று கொடுக்க ஆரம்பித்தார் இந்த ராதாமணி. இதுக்கு அவங்க கட்டணமா வசூலிச்சது 5 ரூபாய் மட்டுமே. வாங்கின புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ள திரும்ப கொடுத்து விட வேண்டும். எல்லா பெண்களுமே ஆர்வத்தோட புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் நடமாடும் நூலகரான ராதாமணியின் வாசகர்களின் எண்ணிக்கை கூடியது. ராதாமணியோட ஆர்வமும் சேர்ந்தே கூடியது. அந்த பகுதியில பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கும் இந்த புத்தகங்களை படிக்க கொடுத்தார் ராதாமணி. பழங்குடியின் குழந்தைகளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க வாழ்நாளில் இப்படிப்பட்ட புத்தகங்களை பார்த்ததே இல்லை. ராதாமணியோட பள்ளிப்படிப்பு என்னவோ 10ஆம் வகுப்பு வரையில்தான். அவரது கணவர் ஒரு சின்ன கடை வச்சிருந்தார். மகன் ஆட்டோ ஓட்டுகிறார், அவ்வளவுதான். சுமார் 10 வருடங்களாக தன்னந்தலி ஆளாக கட்டப்பையை கையில் தூக்கி கொண்டு காடு மேடுன்னு பார்க்காம, அழுக்காமல் சலிக்காமல் இங்கே உள்ள கிராமங்களுக்கு நடந்து சென்று வீடு வீடாக புத்தகங்களோடு புன்னகையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராதாமணி. இவரது இந்த மகத்தான சேவையை அறிந்த அனைவரும் அவரை மனதார பாராட்டுகிறார்கள். ஆனால் ராதாமணியோ, இல்லங்க சார், நான் தான் எங்க நூலக உறுப்பினர்களை பாராட்டணும். அவங்கதான் நான் கொடுக்கிற புத்தகங்களை எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இதுவரை நான் கேள்விப்பட்டே இருக்காத பல புத்தகங்களின் பெயர்களை வாங்கி தர சொல்லி கேட்கிறார்கள். நானும் எங்கள் லைப்ரரி மூலமாக அந்த புத்தகங்களை வாங்கி விடுகின்றேன். சொல்ல போனா மொத ஆளா நானே அவங்கள அதை படிச்சு விடுறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எதையாவது படிக்கிறதுன்றதுல எனக்கு எக்கச்சக்கமான ஆர்வம். எந்த புத்தகம் அல்லது எந்த காகிதம் என் கையில் கிடைத்தாலும் அதை படித்து முடித்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். படிப்பதில் இவ்வளவு ஆர்வம் உள்ள எனக்கு இதுவரை கேள்விப்பட்டிராத புதிய புதிய புத்தகங்களை படிப்பதற்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எங்கள் நூலக உறுப்பினர்கள் மூலமா தானே கிடைக்குது. இப்போது இந்த நூலக உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வீடு தேடி தினமும் வரும் ராதாமணியை அவர்களது குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருவராக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். சிரித்துக் கொண்டே ராதாமணி தொடர்ந்து சொல்கிறார், நாம் எதை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். நான் இந்த மக்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் இந்த புத்தகங்கள் மூலமாக கொடுக்கின்றேன். அவர்களும் என்னை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு பல மடங்கு பாசத்தையும் மன நிறைவையும் எனக்கு திரும்ப கொடுக்கிறார்கள். ஆம், ராதாமணி சொல்வது உண்மைதான். நாம் எதை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். வாழ்க நடமாடும் நூலகர் ராதாமணியின் சேவை. வளரட்டும் இந்த உலகத்தில் நல்ல உள்ளங்களின் நற்பணிகள். இன்றைய தகவல் சொல்லும் ஸ்ரீ சாமி அவர்களின் வரிகள். உங்கள் கண்கள் நேர்மறையாக இருந்தால் நீங்கள் உலகை நேசிப்பீர்கள். ஆனால் உங்கள் நாக்கு நேர்மறையாக இருந்தால் உலகம் உங்களை நேசிக்கும். உங்கள் மனநிலை உங்கள் உணர்ச்சிகளை விட வலிமையாக இருக்கும் போது மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். செயல்தான் கனவுகளுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான பாலமாகும். அது இல்லாமல் சிறந்த நோக்கங்கள் கூட நிறைவேறாமல் போய்விடும். வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சில விஷயங்கள் ஒருமுறை மட்டுமே நடக்கும். வரும் பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்று இடம்பெற்ற வாணி அம்மாவின் அருமையான தேன் போன்ற குரலில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இன்று என்னுடன் கதை நேரத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாணசுந்தரம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.